الحمد لله الذي أسبغ علينا نعمه ظاهرة وباطنة، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، جعل الليل سكنا والشمس والقمر حسبانا، ذلك تقدير العزيز العليم. وأشهد أن سيدنا محمد عبد الله ورسوله وصفيه من خلقه وحبيبه، الداعي إلى اغتنام الحياة الدنيا في عمل الخيرات، والصلاة والسلام على هذا النبي الكريم وعلى آله وصحبه. وأحينا اللهم على سنته، وأمتنا على ملته، واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين، وحسن أولئك رفيقا. أما بعد، فيا أيها المؤمنون الحاضرون، أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقال الرسول يا رب إن قوم اتخذوا هذا القرآن مهجورا. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லா. தேவைகள் பிரச்சினைகளுக்காக தமது நாட்களையும் மாதங்களையும் கழித்து இலக்கு தெரியாது, திசை தெரியாது இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமூகத்தை இந்த உலகத்திலே உத்தமர்களாக, இந்த உலகத்திலேயே சுவனவாதிகளாக மாற்றி அமைத்த எம் உயிரிலும் மேலான ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், இன்னும் மறுமை நாள் வரைக்கும் இந்த மார்க்கத்தை, இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்ற அத்தனை நல்லுளங்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹுடைய மாளிகையிலே ஒன்று கோடியிருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா கட்டங்களிலும் படைத்தவன் அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே பல சந்தர்ப்பங்களை, பல அவகாசங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகை என்ற ஒரு அவகாசத்தை அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கின்றான். வாராந்தம் ஹுத்பா என்ற ஒரு அவகாசத்தையும் வழங்கியிருக்கின்றான். அதே போன்றுதான் வருடாந்தம், நோன்பு, ஹஜ் போன்ற அவகாசங்களை அல்லாஹு தஆலா இந்த மனிதனுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றான். இவ்வாறு பல சந்தர்ப்பங்களை, பல அவகாசங்களை அல்லாஹு தஆலா மனிதனுக்கு வழங்குவதன் நோக்கம் அவன் தனது இலக்கான, தனது இறுதி இலட்சியமான சுவனத்தை அடிக்கடி ஞாபகம் ஊட்டிக்கொள்ள வேண்டும், அந்த சுவனத்துக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான். எனவே இந்த ரமதான் என்ற சந்தர்ப்பத்தையும் அல்லாஹு தஆலா வழங்கியிருப்பதன் நோக்கம் மனிதன் தன்னை தூய்மைப்படுத்தி படைத்தவன் அல்லாஹை திருப்தி அடைய செய்து அவன் எந்த இலக்கை அடைய வேண்டுமோ அந்த சுவனத்துக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹு தஆலா விசேட ஏற்பாடுகளுடன் இந்த ரமதானை அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இஃதலிம் ஹம்சன் கப்ல ஹம்சின், உங்களுக்கு ஐந்து சந்தர்ப்பங்களை அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கின்றான். அது அந்த ஐந்து சந்தர்ப்பங்கள், அந்த ஐந்து அவகாசங்கள் அல்லாஹு தஆலாவால் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அந்த ஐந்து அவகாசங்களையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஷபாபக கப்ல ஹரமிக், வாலிபம் என்பது ஒரு சந்தர்ப்பம், அல்லாஹு தஆலாவினால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த வாலிபமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை விட்டும் அந்த வாலிபம் நழுவி சென்று நீங்கள் வயோதிபத்தை அடைந்து கொள்வதற்கு முன்னால் நீங்கள் இந்த வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். உங்களுக்கு ஆரோக்கியம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம், மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த சந்தர்ப்பம், அந்த வாய்ப்பு உங்களை நழுவி செல்வதற்கு முன்னால் நீங்கள் அந்த ஆரோக்கியம் என்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நோய் உங்களை பீடித்து விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். வகீனாக கபல ஃபக்ரி, செல்வம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய கையில் இருந்து நழுவி செல்வதற்கு முன்னால் அதனை நீங்கள் செலவழித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் வறுமை ஏழ்மை என்ற அந்த நோய் உங்களை பிடித்துவிடும். ஓய்வு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம், அந்த ஓய்வை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் வேலைப்பளவுக்கு மத்தியிலே நீங்கள் இயங்க முடியாது. எனவே உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஓய்வை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இறுதியாக ஹயாத்தக கபல மௌத்திக், உங்களுடைய வாழ்க்கையே, உங்களுடைய முழு வாழ்க்கையே ஒரு சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த சந்தர்ப்பம், அந்த வாய்ப்பு எப்போது நிறைவடையும் என்று தெரியாது. மரணம் உங்களை பீடிப்பதற்கு முன்னால் அல்லாஹு தஆலாவால் தந்திருக்கின்ற சந்தர்ப்பப்பட்ட இந்த வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் மரணம் உங்களை பீடித்துவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே வாலிபர்களே, உங்களுடைய வாலிபம் உங்களை விட்டு செல்வதற்கு முன்னால் இந்த ரமதானை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ரமதான் அல்லாஹு தஆலாவால் அனைத்து ஏற்பாடுகளுடனும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் இந்த வாலிபத்தை அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் பொருந்திய வகையிலே நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த ரமதானை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்களே, நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ரமதானிலே நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றோம், அடுத்த ரமதானிலே நாங்கள் ஆரோக்கியமாக இருப்போமா என்று தெரியாது. எனவே இந்த ஆரோக்கியம் என்ற சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செல்வந்தர்களே, உங்களுக்கு அல்லாஹு தஆலாவால் வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த செல்வத்தை நீங்கள் அல்லாஹுடைய பாதையிலே செலவழித்துக் கொள்ளுங்கள். அந்த செல்வம் உங்களுடைய கையிலே தொடர்ந்து இருக்குமா என்று தெரியாது. ஓய்வாக இருப்பவர்களே, நீங்கள் உங்களுடைய ஓய்வுகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மறு ரமலானிலே நாங்கள் ஓய்வாக இருப்போமா என்று தெரியாது. எனவே ஓய்வு என்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாங்கள் உயிரோடு இந்த ரமதானிலே இருக்கின்றோம், கடந்த ரமதானிலே உயிரோடு இருந்தவர்கள் சிலர் இந்த ரமதானிலே இல்லை. எனவே நாங்கள் இந்த ரமதானிலே உயிரோடு இருக்கின்றோம், நாளை மறுதினம் நாளை உயிரோடு இருப்போமா என்று தெரியாது, அடுத்த ரமதானிலே நாங்கள் உயிரோடு இருப்போமா என்று தெரியாது. எனவே இந்த ரமதான் மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே இந்த ரமதானை சிறப்பாக பயன்படுத்தி அல்லாஹ்வின் திருப்தியை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்தருவானாக. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் அவனுடைய இலக்குகள் தான் நகர்த்தி கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எதனை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அதனை அடைந்து கொள்வதற்காகத்தான் இந்த உலகத்திலே இயங்கிக் கொள்கின்றான். ஒருவன் செல்வந்தனாக மாற வேண்டும் என்று நினைக்கின்றான், அவன் சும்மா இருக்க மாட்டான். இந்த உலகத்திலே அவன் செல்வந்தனாக மாற வேண்டும் என்பதற்காக அவன் அயராது பாடுபட்டுக் கொண்டு தான் இருப்பான். ஒரு வைத்தியனாக மாற வேண்டும் என்று நினைக்கின்ற ஒருவன் அவன் வீட்டிலே சும்மா இருக்க முடியாது. அவன் இந்த உலகத்திலே அவன் வைத்தியனாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னென்ன செய்ய வேண்டுமோ அவற்றை எல்லாம் செய்ய வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கின்றது. எனவே நாங்கள் அனைவரும் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு இலட்சியத்திலே இந்த உலகத்திலே வாழ்கின்றோம் என்று சொன்னால் எங்களுக்கு வேலை இருக்கின்றது. நாங்கள் இந்த உலகத்திலே சும்மா இருந்து வறுமையிலே சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியாது. எனவே சுவர்க்கத்தை நாங்கள் அடைய வேண்டுமா? சுவர்க்கத்தை படைத்தவன் அல்லாஹ் எதனை விரும்புகின்றானோ எதனை வெறுக்கின்றானோ அவற்றை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்கின்ற பொழுதுதான் அவனுடைய சுவனத்தை அடைந்து கொள்ள முடியும். வெறுமனே நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு சென்று விடுவோம் என்று சொன்னால் மறுமையிலே நாங்கள் கை சேதம் அடைந்தவர்களாகத்தான் மாறிவிடுவோம். எனவே அல்லாஹு தஆலா எமக்கு இந்த வாழ்க்கை என்ற சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். இந்த வாழ்க்கையை நாங்கள் அல்லாஹு தஆலாவுடைய விருப்பு வெறுப்பு படி நாங்கள் அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் படைத்த அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வது என்பது எமக்கு இலகுவாக மாறிவிடும். எமக்கு முன்னால் ஒரு கேள்வி எழலாம், அல்லாஹ்வின் விருப்பு வெறுப்புகளை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வது என்ற ஒரு கேள்வி எழலாம். சகோதரர்களே, எங்களுக்கு முன்னால் இதோ குர்ஆன் இருக்கின்றது. குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்புகளை அடங்கிய ஒரு தொகுப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா எதனை விரும்புகின்றான், அவன் விரும்புகின்ற செயல்களை இந்த உலகத்திலே செய்கின்ற ஒருவன் அந்த சுவனத்தை அடைந்து கொள்வான் என்பதை அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனிலே சுட்டிக்காட்டுகின்றான். அல்லாஹு தஆலா எதனை வெறுக்கின்றான், அவன் வெறுக்கின்ற விடயங்களை இந்த உலகத்திலே எவன் செய்கின்றானோ அவன் நிச்சயமாக நரகத்தை அடைந்து கொள்வான் என்பதை அல்லாஹு தஆலா எச்சரிக்கின்றான். எனவே குர்ஆனை ஒரு மனிதன் அழகாக ஆழமாக படித்து படிக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலாவுடைய விருப்பு வெறுப்புகளை அவன் இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்துவது அவனுக்கு இலகுவாக மாறிவிடும். மாற்றமாக அவன் தன்னுடைய மனோவிச்சை பிரகாரம் தன்னுடைய விருப்பு வெறுப்பு பிரகாரம் இந்த உலகத்திலே வாழ முற்பட்டால் அவன் நிச்சயமாக மறுமையிலே கைசேதம் அடைந்தவனாகத்தான் மாறிவிடுவான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த அல் குர்ஆன் என்பது எமக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திற்கு வழிகாட்ட வந்த ஒரு பேரொலியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. துரதிருஷ்டவசமாக எமக்கும் அந்த அல் குர்ஆனுக்கும் இடையிலான தொடர்பு இல்லாமல் போய்விட்டது. அல் குர்ஆனை பற்றி எமக்கு தெரியாமல் இருக்கின்றது, அல் குர்ஆனை ஓத தெரியாமல் இருக்கின்றோம், அல் குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கின்ற விடயங்கள் என்னவென்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அல் குர்ஆனுக்கும் எமக்கும் இடையிலான தொடர்பு எப்படி இருக்க வேண்டும், அல் குர்ஆன் மீதான கடமை என்ன என்பதைத்தான் இந்த கொத்துபாவின் ஊடாக நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆரம்பமாக அல் குர்ஆனுக்கும் இந்த ரமதானுக்கும் இடையிலே என்ன தொடர்பு இருக்கின்றது? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமதானுடைய மாதம் என்பதே அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். லைலத்துல் கத்ர் இரவை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்ற பொழுது இன்ன அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், அந்த லைலத்துல் கத்ர் இரவிலே தான் இந்த அல் குர்ஆனை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான் என்று குறிப்பிடுகின்றான். எனவே ரமதானுக்கு சிறப்பு வந்தது, இந்த லைலத்துல் கத்ர் இரவுக்கு சிறப்பு வந்தது இந்த அல் குர்ஆனின் மூலம் தான் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனங்களிலூடாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். நாம் யோசிக்கலாம், அல் குர்ஆனை அல்லாஹு தஆலா ஏன் ரமதானுடைய மாதத்தில் இறக்கி வைக்க வேண்டும் என்று நாங்கள் யோசிக்கலாம். நாம் ஆழமாக இந்த வசனங்களை படித்து பார்க்கின்ற பொழுது எமக்கு மிகப்பெரிய ஒரு உண்மை தெளிவாகின்றது. ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலாவுடைய வழிகாட்டியான இந்த அல் குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக எடுத்துக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் என்பது முழு உலகத்திற்கும் வழிகாட்ட வந்த ஒரு வேதமாக இருந்தாலும் கூட அல் குர்ஆனில் இருந்து படிப்பினை பெறக்கூடியவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அல் இஸ்லாம் மீம் ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன். இறையச்சம் உடையவர்கள், தக்வா உடையவர்கள், அல்லாஹுவை பயந்து வாழக்கூடியவர்களுக்குத்தான் இந்த அல் குர்ஆன் வழிகாட்டும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். முழு உலகத்திற்கும் வழிகாட்டியாக அல் குர்ஆன் இறங்கினாலும் நாம் அல் குர்ஆனில் இருந்து படிப்பினை பெற வேண்டுமா? நாங்கள் நிச்சயமாக தக்குவாதாரிகளாக முத்தகீன்களாக நாங்கள் மாற வேண்டும். எனவே நாம் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அல் குர்ஆனை வழிகாட்டியாக பெற வேண்டும், அல் குர்ஆனை வழிகாட்டியாக பெற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இறையச்சம் உடையவர்களாக தக்குவாதாரிகளாக மாற வேண்டும். எனவே அந்த தக்குவாதாரிகளாக இறையச்சம் உடையவர்களாக மாறுவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை, ஒரு மாதம் ரமதான் மாதத்தை தந்திருக்கின்றான். நீங்கள் முத்தகீன்களாக மாறுங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், குதிபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிபா அலல் லதீன மின் கபலிக்கும் லஅல்லகும் தத்தகூன். உங்களுக்கு ரமதான் நோன்பு விதியாக்கப்பட்டதன் நோக்கம் நீங்கள் முத்தகீன்களாக தக்வாதாரிகளாக மாறுங்கள். நாங்கள் தக்வாதாரிகளாக முத்தகீன்களாக மாறவில்லை என்று சொன்னால் இந்த குர்ஆனில் இருந்து படிப்பினை பெற முடியாது. நாங்கள் குர்ஆனை ஓதலாம், படிக்கலாம், அந்த குர்ஆன் எங்களுக்கு வாழ்க்கை வழிகாட்டியாக மாறாது. அந்த அல் குர்ஆனை வாழ்க்கை வழிகாட்டியாக நாங்கள் மாற்றிக்கொண்டால் தான் நாங்கள் நிச்சயமாக அந்த சுவனத்தை அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த சுவனத்தை அடைந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அந்த அல் குர்ஆனுக்கும் இந்த ரமதானுக்கும் அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற அந்த சுவனத்துக்கும் இடையிலே நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. துரதிருஷ்டவசமாக நாம் இந்த அல் குர்ஆனை தெரியாதவர்களாக, அல் குர்ஆனை ஓத தெரியாதவர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு அறிஞர் குறிப்பிடுவது போன்று உம்மத்து சூரத்தில் ஹதீத் லம் யதஅல்லம் சினாஅத்துல் ஹதீத் கத். ஒரு அறிஞர் குறிப்பிடுகின்றார், சூரத்துல் ஹதீத் என்ற ஒரு சூரா இருக்கின்றது. ஹதீத் என்றால் இரும்பு, இரும்பு என்று அல்லாஹு தஆலா ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கின்றான். அந்த இரும்பிலிருந்து படிப்பினை பெறாமல் இந்த இஸ்லாமிய உம்மத் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த அல் குர்ஆனை படித்து விளங்கி ஏனைய சமூகங்கள் இந்த அல் குர்ஆனிலிருந்து படிப்பினை பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று தான் அந்த அறிஞர் குறிப்பிடுகின்றார். இது மிகப்பெரிய ஒரு உண்மையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எமக்கு முன்னால் அல் குர்ஆன் இருக்கின்றது. அந்த அல் குர்ஆனிலிருந்து நாங்கள் படிப்பினை பெறவில்லை. மேற்கத்திய சமூகம் அந்த அல் குர்ஆனை ஆராய்ச்சி செய்கின்றது. அந்த அல் குர்ஆனிலிருந்து படிப்பினை பெறுகின்றது. அந்த நாடுகள் அனைத்தும் முன்னேறி கொண்டிருப்பதை தான் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை விடுக்கின்றான். முன்னர் வாழ்ந்த சமூகம், யூத கிறிஸ்தவ சமூகம், அவர்களுக்கு தௌராத் இஞ்சில் வழங்கப்பட்டிருந்தது. அல்லாஹு தஆலாவுடைய வழிகாட்டியாக அல்லாஹு தஆலா தௌராத்தையும் இஞ்சிலையும் இறக்கி வைத்திருந்தான். ஆனால் அந்த சமூகம் அந்த தௌராத்திலிருந்தும் இஞ்சிலில் இருந்தும் படிப்பினை பெறவில்லை. அல்லாஹு தஆலா இதனை வன்மையாக கண்டித்து அவர்களுக்கு ஒரு உதாரணத்தை குறிப்பிடுகின்றான். மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை அல்லாஹு தஆலா விடுக்கின்றான். அல்லாஹு தஆலா தௌராத் இறக்கப்பட்ட அந்த சமூகத்தை பார்த்து, அந்த யூத சமூகத்தை பார்த்து அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், நாங்கள் தௌராத்தை அந்த சமூகத்துக்கு இறக்கி வைத்தோம். ஆனால் அந்த சமூகம் அந்த தௌராத்தில் இருந்து படிப்பினை பெறவில்லை. அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உதாரணம் குறிப்பிடுகின்றான். எப்படி தெரியுமா? புத்தகங்களை சுமந்த கழுதைகள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். சகோதரர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். புத்தகங்களை சுமந்த கழுதைகளை போன்றுதான் அந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. மிக ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், அந்த தௌராத்தை நாங்கள் வழங்கியிருந்தோம். அந்த தௌராத்திலிருந்து அந்த சமூகம் படிப்பினை பெறவில்லை. அந்த சமூகத்தை பற்றி அல்லாஹு தஆலா வர்ணிக்கின்றான், புத்தகத்தை சுமந்த கழுதைகள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். சகோதரர்களே, எங்களுடைய நிலையை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுக்கு முன்னால் அல் குர்ஆன் இருக்கின்றது. அல் குர்ஆனிலிருந்து நாங்களும் படிப்பினை பெறவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த கூட்டத்திலே நாங்களும் சேர்ந்து விடுவோம் என்ற ஒரு பயம் தோன்றுகின்றது. சகோதரர்களே, நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல் குர்ஆன் எங்களுக்கு முன்னால் இருக்கின்றது. அல் குர்ஆன் இறங்கிய மாதத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அல் குர்ஆனை பற்றி பேசுகின்றோம். ஆனால் அந்த அல் குர்ஆனை பற்றி தெரியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதில் முஸ்லிம் சமூகம் கருத்தினை செலுத்துவது என்பது மிகவும் குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், இன்னொரு வசனத்திலே இந்த சமூகத்தை பார்த்து குறிப்பிடுகின்றான். சிலர் குர்ஆனை ஓதுகின்றார்கள், ஆனால் அந்த குர்ஆனில் கூறப்பட்டிருக்கின்ற விடயங்கள் என்னவென்று அறியாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று இந்த வசனத்திற்கு இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு விளக்கத்தை குறிப்பிடுகின்றார்கள். சகோதரர்களை, சற்று சிந்தித்து பார்ப்போம். எம்மில் பலருக்கு குர்ஆனை ஓத தெரியாது. ஓத தெரிந்தவர்களுக்கும் அல் குர்ஆனிலே கூறப்பட்ட விடயங்கள் தெரியாமல் நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் எங்களை விட துரதிர்ஷ்டவாசிகள் வேறு யாரும் இருக்க முடியாது. எங்களிடம் சில மனப்பதிவுகள் இருக்கின்றது. சிலர் குர்ஆனை படித்தால் போதும், குர்ஆனை பாடமாக்கினால் போதும், சிலர் மதரசாக்களுக்கு போய் குர்ஆனை படித்துக் கொண்டால் போதும், குடும்பத்திலே ஒரு மகன் இல்ல அல்லது ஒரு பிள்ளை குர்ஆனை மனநமித்தால் குர்ஆனை படித்தால் போதும் என்று எங்களிடம் ஒரு மனப்பதிவு இருக்கின்றது. அப்படி நாங்கள் செய்து விட்டோம் என்று சொன்னால் நாங்கள் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்றொரு நாங்கள் ஒரு மனப்பதிவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, ஆழமாக சிந்தியுங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல வசனங்களின் ஊடாக எச்சரிக்கின்றான். இந்த உலகத்திலே ஒவ்வொரு ஆத்மாவும் எதனை செய்கின்றதோ அதனைத்தான் மறுமையிலே பெற்றுக்கொள்ளும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். நாங்கள் இந்த உலகத்திலே எதை செய்கின்றோமோ அதற்குரிய கூலிதான் நிச்சயமாக அங்கே மறுமையிலே கிடைக்கும் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹு தஆலா எச்சரிக்கின்றான். அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், அதாவது மறுமை நாளிலே உங்களுடைய பிள்ளைகள் உங்களை விட்டு விரண்டோடுவார்கள், உங்களுடைய மனைவிமார் உங்களை விட்டு விரண்டோடுவார்கள், சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் விட்டு விரண்டோடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். தனக்கு என்ன நடக்கும் என்று தான் அந்த மறுமையிலே ஒவ்வொரு மனிதனும் சிந்திப்பான். மகன் குர்ஆனை படித்திருக்கின்றான், குர்ஆனை விளங்கியிருக்கின்றான் என்பதற்காக தந்தைக்கு சூனம் செல்ல முடியாது. சகோதரர்களை சற்று சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே குர்ஆனை விளங்க வேண்டும், குர்ஆனை படிக்க வேண்டும். குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கின்ற விடயங்களை வாழ்க்கையிலே அமுல் நடத்தாத வரைக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் வெற்றி பெற முடியாது என்பதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நீண்ட துஆவை கேட்கின்றார்கள். அந்த துஆவை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். ஃபப்பி லா துஹ்சினி யௌம யுபஅஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் ஸலீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடம் ஒரு துஆவை கேட்கின்றார்கள். ஃபப்பி லா துஹ்சினி யௌம யுபஅஸூன், மறுமையிலே அந்த எழுப்பப்படுகின்ற நாளிலே யா அல்லாஹ் என்னை இழிவுபடுத்தி விடாதே. யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், அந்த மறுமை நாளிலே என்னுடைய செல்வமோ என்னுடைய பிள்ளையோ எனக்கு பயனளிக்க மாட்டாது. யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் ஸலீம், யார் தூய்மையான உள்ளத்துடன் அந்த மறுமையிலே வந்து சேர்கின்றானோ நிச்சயமாக அவன் மாத்திரம்தான் வெற்றி பெறுவான் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை கேட்கின்றார்கள். சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் சுவர்க்கம் செல்ல வேண்டுமா? நான் குர்ஆனை ஓத வேண்டும். நான் சுவனம் செல்ல வேண்டுமா? நான் குர்ஆனை படிக்க வேண்டும். நான் சுவனம் செல்ல வேண்டுமா? நான் குர்ஆனை விளங்க வேண்டும். நான் சுவனம் செல்ல வேண்டுமா? நான் குர்ஆனை இந்த உலகத்திலே வாழ்க்கை வழிகாட்டியாக மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் நிச்சயமாக நாங்கள் சுவனம் செல்ல முடியாது. நாங்கள் சொல்லலாம், நோன்பு பிடிக்கலாம், ஜகாத் கொடுக்கலாம், ஹஜ் செய்யலாம், அவற்றுக்கு அனைத்துக்கும் அல்லாஹு தஆலா கூலியை வழங்குவான் நிச்சயமாக. ஆனால் அவை அனைத்துக்கும் மேலாக ஒரு கடமை இருக்கின்றது. இந்த குர்ஆனை புறக்கணித்து விட்டு நாங்கள் ஏனே கடமைகளை மாத்திரம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களை விட துரதிர்ஷ்டவாசிகள் வேறு யாரும் இருக்க முடியாது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அதாவது அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கின்றதா, அதற்கு ஒரு தீர்வை குறிப்பிடுகின்றான். இந்த உலகத்திலே அல் குர்ஆனை புறக்கணித்து விட்டு யாரெல்லாம் வாழ்வார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலே நிச்சயமாக கஷ்டமான வாழ்க்கை இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த உலகத்தில் மாத்திரம் அவர்களுக்கு கஷ்டம் இல்லை, அவர்களை நாங்கள் குருடர்களாக எழுப்புவோம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே எச்சரிக்கின்றான். சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் குர்ஆனை புறக்கணித்து விட்டு குர்ஆனை படிக்காமல் குர்ஆனை ஓதாமல் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து விட்டு செல்வோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் மாத்திரம் கஷ்டம் அல்ல, மாத்திரமாக மறுமையிலும் எங்களுக்கு சோதனை காத்திருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். மறுமை நாளிலே அவர்களை நாங்கள் குருடர்களாகத்தான் எழுப்புவோம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அப்பொழுது அந்த மனிதன் கேட்பான், கால ரப்பி லிம ஹஷர்தனி அமா, யா அல்லாஹ், இந்த உலகத்திலே நான் வாழ்கின்ற பொழுது நான் நன்றாக பார்க்கக்கூடியவனாகத்தானே இருந்தேன். என்னுடைய இரண்டு கண்ணும் அல்லாஹா தெரிந்ததே, ஏன் இந்த உலக இந்த மறுமையிலே இந்த நாளிலே என்னை நீ குருடராக எழுப்பி வைத்திருக்கின்றாய் என்று சொல்லி அல்லாஹு தஆலாவிடம் அந்த மனிதன் கேட்பான். கால லிம ஹஷர்தனி அமா, கால ரப்பி லிம ஹஷர்தனி அமா வகத் குன்து பசீரா. அல்லாஹு தஆலா பதிலளிப்பான், அத்தத்த ஆயாத்துனா ஃபனசீதஹா, என்னுடைய வசனங்கள் அந்த அல் குர்ஆன் வசனங்கள் உனக்கு ஓதி காண்பிக்கப்பட்டது, உனக்கு முன்னால் அந்த வசனங்கள் இருந்தது. அத்தத்த ஆயாத்துனா ஃபனசீதஹா, அதனை நீ மறந்து வாழ்ந்தாய், உனக்கு முன்னால் ஒரு வழிகாட்டி இருக்கின்றது, அந்த குர்ஆன் இருக்கின்றது என்பதை இந்த உலகத்திலே நீ மறந்து வாழ்ந்தாய். ஃபனசீதஹா வகதாலிக யௌம தும்ஸா, எனவே இந்த உலகத்திலே நீ அல் குர்ஆனை மறந்து வாழ்ந்தாயா? மறுமையிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அந்த எழுப்பப்படுகின்ற அந்த கியாம நாளிலே அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு கூறுவான், இந்த நாளிலே உன்னை நான் மறந்து விட்டேன், உனக்கு வழிகாட்டியாக இறக்கப்பட்ட அந்த குர்ஆனை நீ இந்த உலகத்திலே மறந்து வாழ்ந்தாயா? மறுமையிலே உன்னை நான் மறந்து விடுவேன் என்று சொல்லி அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். கடுமையான எச்சரிக்கை சகோதரர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கின்றோம், ஆனால் மறுமையிலே அந்த சுவனத்தை நாங்கள் அடைவதற்காக நாம் என்ன செய்திருக்கின்றோம்? இந்த குர்ஆனை புறக்கணித்து விட்டு நாம் சுவனம் செல்வது என்பது மிகவும் சாத்தியமற்ற ஒரு விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வாக அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றான். தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், சமூக அரசியல் வாழ்க்கையாக இருக்கலாம், அனைத்துக்கும் வழிகாட்டல்களை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வழங்கியிருக்கின்றான். நான் குர்ஆனை புறக்கணித்து விட்டு வேறு வழிகாட்டல்களை வேறு தீர்வுகளை நாங்கள் தேடி செல்வது என்பது ஒரு மடத்தனமான விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அனைத்துக்கும் வழிகாட்டியாக இறங்கிய அந்த அல் குர்ஆனை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து நடப்போம். இந்த ரமதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நிச்சயமாக ஒழுங்காக பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் இந்த ரமதானுக்கு பின்னால் வரக்கூடிய காலம் எங்களுக்கு மிகவும் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாகத்தான் இருந்து கொண்டிருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இன்று முஸ்லிம் நாடுகளிலே பல பிரச்சனைகள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சிரியாவிலே சுமார் 2 வருடங்களுக்கு மேலாக அங்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. எகிப்திலே திடீரென்று இஸ்லாமிய ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கின்றது. துருக்கியிலே சில மாதங்களுக்கு முன்னால் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, இவற்றை நீங்கள் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். மேற்கு நாடுகள் முஸ்லிம் நாடுகளை குறிவைத்திருப்பதன் நோக்கம் இந்த அல் குர்ஆன் மனிதர்களுக்கு வாழ்க்கை வழிகாட்டியாக மாறிவிடக் கூடாது. மக்களின் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த அல் குர்ஆன் மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் மேற்கு நாடுகள் திட்டமிட்டு முஸ்லிம் நாடுகளை தாக்கிக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய நாட்டை எடுத்து பாருங்கள். கடந்த காலங்களிலே ஹலால் பிரச்சனை, நிகாப் பிரச்சனை, பள்ளிவாயில் பிரச்சனைகள், இவை அனைத்துக்கும் காரணம் என்ன? இந்த அல் குர்ஆன் இந்த நாட்டிலே தலை தூக்கிவிடக் கூடாது, இந்த நாட்டிலே சட்ட யாப்பாக இந்த அல் குர்ஆன் மாறிவிடக் கூடாது என்ற ஒரு பயம் அந்நியர்களுக்கு மத்தியிலே காணப்படுகின்றது. நாங்களும் இறங்காமல் வேறு வேறு பிரச்சனைகளுக்காகத்தான் இவ்வாறான பிரச்சனைகளை நாங்கள் முன்னோக்கி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி நாங்கள் பேசலாம். ஆனால் அல்லாஹு தஆலா குறிப்பிடுவது போன்று இந்த உலகத்திலே நாங்கள் இந்த குர்ஆனை புறக்கணித்து விட்டு வேறு சட்டங்களை வேறு யாப்புகளை தேடி நாங்கள் செல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு கஷ்டமான வாழ்க்கை தான் இருக்கின்றது என்பதைத்தான் அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். யார் இந்த உலகத்திலே குர்ஆனை புறக்கணித்து விட்டு வாழ்வானோ நிச்சயமாக அவனுக்கு கஷ்டமான சோதனையான வாழ்க்கை இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆழமாக படித்து பாருங்கள் சகோதரர்களே. வெறும் கதைகள் சொல்வதற்காக சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படிக்காதீர்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினை பெறுங்கள் சகோதரர்களே. அதாவது வரலாற்று ஆசிரியர்கள் இமாம்கள் அவர்களுடைய வாழ்க்கையை குறிப்பிடுகின்றார்கள். ஜீலுன் குர்ஆனியும் ஃபரீதுன், அவர்கள் தனித்துவமான குர்ஆனிய சமூகம் என்று அவர்களை வர்ணிக்கின்றார்கள். அந்த சஹாபா சமூகம் குர்ஆன் பிரதிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை மனித குர்ஆன்களாக இந்த உலகத்திலே வாழவித்து விட்டு சென்றார்கள். எனவேதான் அந்த சஹாபாக்கள் இந்த உலகத்திலே பெரும் புரட்சியை ஏற்படுத்தினார்கள். பல நாடுகளை கைப்பற்றினார்கள். கைப்பற்றிய நாடுகள் அனைத்திலும் இஸ்லாத்தை வாழ வைத்தார்கள் இந்த குர்ஆனின் மூலமாகத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 23 வருடத்திலே அந்த அரபு தீபகட்டத்திலே சட்ட யாப்பாக அந்த அல் குர்ஆனை மாற்றிவிட்டு சென்றார்கள். அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு குர்ஆன் தான் என்பதை அந்த மக்களுக்கு எடுத்துவிட்டு சென்றார்கள். அந்த சமூகம் அந்த குர்ஆனை பின்பற்றி வாழ்ந்தது. நெடுங்காலம் இந்த இஸ்லாத்தை இந்த மண்ணிலே வாழ வைத்தது. துரதிருஷ்டவசமாக நாங்கள் குர்ஆனை புறக்கணித்து வாழ ஆரம்பித்து விட்டோம். அதன் காரணமாக எமக்கு முன்னால் பிரச்சனைகள் சோதனைகள் வந்து கொண்டிருப்பதை தான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்தாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு குர்ஆன் வசனங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்தார்கள். மது தடை செய்யப்பட்ட அந்த காலத்தை எடுத்து பாருங்கள், அந்த வசனத்தை எடுத்து பாருங்கள். மது தடை செய்யப்பட்டு விட்டது என்ற அந்த வசனம் அன்று இறங்குகின்றது. அப்பொழுது மதீனாவிலே மது ஆறு ஓடுகின்றது சகோதரர்களே. வாயில் குடித்துக் கொண்டிருந்தவர்கள் கூட துப்பி விட்டார்கள். ஏன்? அந்த அல் குர்ஆனினால் தாக்கம் அடைந்த சமூகம் அந்த அல் குர்ஆனை வாழ்க்கை வழிகாட்டியாக எடுத்து நடந்தது. எனவே அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வெற்றி பெற்றவர்களாகத்தான் மாறினார்கள். ஹிஜாபுடைய வசனங்கள் இறங்குகின்றது. இதனை போன்ற எத்தனையோ வசனங்கள், சட்ட வசனங்கள் இறங்குகின்றது. உடனடியாக அந்த சமூகம் எடுத்து நடந்ததன் காரணமாக அவர்கள் இந்த வாழ்க்கையிலே அவர்கள் அந்த வாழ்க்கையிலே வெற்றி பெற்றதை தான் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அல் குர்ஆனுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன? முதலாவது கடமை அல் குர்ஆனை ஓதுங்கள். ஓதக்கூடியவராக நாங்கள் மாறுவோம் சகோதரர்களே. எங்களுக்கு ஓத தெரியாமல் நாங்கள் இதுவரை காலமும் இருக்கலாம். அவர்தான் ஒரு சந்தர்ப்பம் தெரிந்தவர்களிடம் போய் கற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் எத்தனையோ விடயங்களை, தெரியாத விடயங்களை நாங்கள் போய் கற்றுக்கொள்கின்றோம். பாடசாலைகளுக்கு போய் தெரியாத விடயங்களை கற்றுக்கொள்கின்றோம். இந்த குர்ஆனை ஓட தெரியாமல் நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் எங்களை விட மடத்தனமானவர்கள், துரதிர்ஷ்டவாசிகள் யாரும் இருக்க முடியாது. எனவே குர்ஆனை இந்த ரமலானிலாவது ஒழுங்காக ஓத கற்றுக்கொள்ளுங்கள் சகோதரர்களே. குர்ஆனை ஓட தெரிந்தவர்கள் குர்ஆனை படியுங்கள், குர்ஆனை ஆழமாக படியுங்கள். குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கின்ற விடயங்கள் என்ன என்பதை படியுங்கள், அவற்றை வாழ்க்கையிலே எடுத்து நடமுங்கள். நிச்சயமாக நாங்களும் இந்த ரமதானை ஒழுங்காக பயன்படுத்தி அல்லாஹ் தஆலா எமக்கு வாக்களித்திருக்கின்ற அந்த சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கும் இலகுவாகத்தான் இருக்கும். சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டது நுபுவத்திலே, இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 2-3. அப்படி அனைத்து கடமைகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிந்திய காலத்திலே தான் கடமையாக்கப்படுகின்றது. ஆனால் அது வரைக்கும் அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனங்களை இறக்கி அந்த சமூகத்தை ஒரு உன்னதமான சமூகமாக மாற்றினான். எனவே அவர்களுக்கு இந்த கடமைகளை செய்வதென்பது மிகவும் இலகுவாகத்தான் இருந்து கொண்டிருந்தது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவர்களுக்கும் குர்ஆனுக்கும் இடையிலே எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருந்ததை பாருங்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த ஒரு பெண்மணி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பின்னால் அந்த பெண்மணியை வெளியில் காண்பது அரிதான ஒரு விடயமாகத்தான் இருந்து கொண்டிருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பேசிக் கொள்கின்றார்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீண்ட நாட்களாக காணவில்லையே, நாங்கள் போய் பார்த்து விட்டு வருவோம், சுகம் விசாரித்து விட்டு வருவோம் என்று சொல்லி அந்த இருவரும் அந்த பெண்மணியின் வீட்டுக்கு செல்கின்றார்கள். அந்த பெண்மணியின் வீட்டை நெருங்குகின்றார்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இருவரையும் பார்த்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கின்றார்கள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பேசிக் கொள்கின்றார்கள். எங்களை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹ்வுடைய ஞாபகம் இந்த பெண்ணுக்கு வந்துவிட்டது, நாங்கள் இந்த பெண்ணை போய் ஆறுதல் படுத்துவோம், சமாதானப்படுத்துவோம், பாருங்கள் என்று சொல்லி அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவரும் அந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு சென்று அந்த பெண்ணை ஆறுதல் படுத்துகின்றார்கள். நீங்கள் அழ வேண்டாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்த இடத்திற்கு சென்றார்கள். அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்து விட்டான். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அழ வேண்டாம், நாங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம் என்று சொன்னால் நிச்சயமாக மறுமையிலே ரசூலுல்லாஹ்வுடன் இருக்கலாம், ரசூலுல்லாஹ்வை கண்டுகொள்ளலாம் என்று சொல்லி அந்த இருவரும் அந்த பெண்ணை பார்த்து ஆறுதல் கூறுகின்றார்கள். ஆனால் அந்த பெண்மணி ஒரு வார்த்தையை கூறுகின்றால் அந்த பெண்மணியுடைய வார்த்தையின் காரணமாக இந்த இருவரும் நடுங்கி விடுகின்றார்கள். அந்த பெண்மணி ஒரு வார்த்தையை கூறுகின்றால் நான் ரசூல்லாவை பற்றியோ ரசூல்லாவுக்கு கிடைக்க இருக்கின்ற அந்தஸ்தை கவலைப்பட்டோ நான் அளவில்லை. மாற்றமாக அந்த பெண்மணி கூறுகின்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே தொடர்பு இருந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் அந்த அல் குர்ஆனை சுமந்து வருவார்கள். எனவே அந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே தொடர்பு இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது மரணித்தார்களோ கது இன் கதா மின ஸமா வஹி, அதாவது வருவது நின்றுவிட்டது. இந்த வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே தொடர்பு அறுபட்டு விட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் வரமாட்டார்கள், அந்த வஹியை சுமந்து வரமாட்டார்கள். எனவே அந்த கவலையின் காரணமாகத்தான் நான் அழுகின்றேன் என்று சொல்லி அந்த பெண்மணி கூறியவுடன் இருவரும் நடுங்கி விடுகின்றார்கள். ஹதீஸிலே வருகின்றது, இருவரும் தேம்பி தேம்பி ஆள ஆரம்பிக்கின்றார்கள். சகோதரர்களை சற்று சிந்தித்து பாருங்கள். எங்களுக்கு முன்னால் குர்ஆனே இருக்கின்றது, நாங்கள் கவலைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பெண்மணி அந்த வஹி நின்றதற்காக, குர்ஆனுடன் தொடர்பு நின்றதற்காக இல்லை சகோதரர்களே, அந்த வஹி இறங்குவது நின்றதற்காக அந்த பெண்மணி தேம்பி தேம்பி ஆரம்பிக்கின்றார். எங்களுக்கும் அந்த சஹாபாக்களுக்கும் இடையிலே எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கின்றது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். எனவே ரமதான் ஒரு சந்தர்ப்பம், ரமதானை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா இந்த மாதத்திலே ரமதான், அதாவது குர்ஆனை இறக்கியதன் நோக்கம் நீங்கள் குர்ஆனை படியுங்கள், குர்ஆனை வாசியுங்கள், குர்ஆனை ஆழமாக படித்து வாழ்க்கையிலே எடுத்து நடவுங்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை இறக்கியிருக்கின்றான். எனவே அல்லாஹ் இந்த ரமதானை சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து வருவாயா. அல்லாஹ் குர்ஆன் இறங்கிய மாதத்திலே இருக்கின்றோம். இந்த குர்ஆனை ஓதத் தெரியாதவர்களாக இருக்கின்றோம். அந்த குர்ஆனை சிறப்பாக ஓதக்கூடியவர்களாக, தஜ்வீத் முறைப்படி ஓதக்கூடியவர்களாக அதனை விளங்கக்கூடியவர்களாக எங்கள் அனைவரை மாற்றுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. இந்த ரமதானை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி எங்களுடைய பாவங்களை போக்கி நாங்கள் சுத்தவாளிகளாக முத்தகீங்களாக மாறுவதற்கு தௌஃபீக் செய்தருவாயாக. யா அல்லாஹ், நமது நாட்டிலே பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்நியர்களால் எங்களுக்கு அதாவது துன்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த துன்பங்களை நீக்கிடுவாயாக. இந்த ரமதானிலே அவர்களுக்கு ஒரு முடிவை காட்டிடுவாயாக. உனது ஆற்றல்களை அவர்களுக்கு காட்டிடுவாயாக. யா அல்லாஹ், பல முஸ்லீம் நாடுகளிலே பல பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு நிம்மதியை சந்தோஷத்தை வழங்கிடுவாயாக. அவர்களும் அந்த ரமதானை சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. வஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
For more lectures visit slhub.com.